بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது இன்றைய மார்க்க விளக்க வகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த இரண்டு மனித புனிதர்களாக விளங்குகின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இரண்டு நபித்தோழர்களுடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளின் ஊடாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் மிகப்பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக விளங்குகின்ற அந்த இரு நபித்தோழர்களுடைய வாழ்வில் நமக்கு எண்ணற்ற படிப்பினைகள், முன்மாதிரிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு சில செய்திகளை இன்றைய வகுப்பினூடாக உங்களுக்கு விளக்குவதுதான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமைக்கு அல்லாஹு தஆலா எவர்களை தேர்வு செய்தானோ அவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். அந்த சிறப்புக்குரியவர்களில் முதன்மையானவர்களாக திகழ்கின்ற இந்த இரு நபித்தோழர்களும் மிகவும் சிறப்புக்குரியவர்களாக அவர்கள் இருவரும் திகழ்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்நாளின் நிகழ்வுகளில் நாம் முதல் நிகழ்வாக திருமீதிகளே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 3675வது செய்தியாக இதை நாம் பார்க்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஏவினார்கள், சதகாக்கள் தான தர்மங்கள் செய்யுமாறு ஏவினார்கள். அவர்கள் அப்படி கட்டளையிட்ட சந்தர்ப்பத்தில் நான் ஒரு முடிவை செய்து கொண்டேன். அது என்ன முடிவென்று சொன்னால், இன்று நான் எப்படியாவது சதகாவில் தர்மத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திவிட வேண்டும் என்று எண்ணியவனாக, அந்த முடிவை நான் செய்தவனாக, எனது செல்வத்திலிருந்து நான் சதகாவாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனது செல்வத்தை நான் எடுத்துச் சென்று அல்லாஹுடைய தூதரிடம் நான் அதை ஒப்படைத்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், உமரே, உமது குடும்பத்தினருக்காக நீர் எதை விட்டுவிட்டு வந்திருக்கின்றீர், அவர்களுக்காக உமது பொருளாதாரத்தில் எதை வைத்துவிட்டு வந்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடம் கொண்டு வந்திருப்பதை போன்று ஒரு பகுதியை
அவர்களுக்காக வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். அதன் பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து வருகிறார்கள். வந்து சதக்காவாக, தர்மமாக அதை அல்லாஹுடைய ரசூலிடம் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே, உமது குடும்பத்தினருக்காக நீர் எதை வைத்துவிட்டு வந்திருக்கிறீர் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தான் எனது குடும்பத்தினருக்காக விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். என்னுடைய அனைத்து செல்வங்களையும் இதோ உங்களிடம் கொண்டு வந்து நான் உங்கள் முன் வைத்து விட்டேன். சுபஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு இந்த முறையும் அவர்களை நன்மையால் முந்த முடியவில்லை. சுபஹானல்லாஹ். அவர்களை எப்போதும் நன்மையால் முந்தவே முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, சுபஹானல்லாஹ். உண்மையில் எதில் அவர்களுக்கு மத்தியிலே போட்டி இருந்தது, எதில் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்று சொன்னால், நன்மையான விஷயத்திலும் அல்லாஹுடைய நெருக்கத்தை, திருப்பொருத்தத்தை பெறுகின்ற விஷயத்திலும் தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள். இந்த உம்மத்தின் மிகச் சிறந்த இரண்டு மனிதர்கள் அந்த இருவரும். சுபஹானல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்கிறார்கள், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நன்மையில் முந்த வேண்டும் என்று முயற்சித்தேன், என்னால் அவர்களை முந்த முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா செய்யுமாறு கட்டளையிட்டவுடன், அந்த கட்டளைக்கு உடனே அடிபணிந்தவர்களாக, செவி சாய்த்தவர்களாக, தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சதக்காவாக கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்கள். அது மாத்திரம் அல்லாமல் நன்மையில் ஒருவருக்கு ஒருவர் எந்த அளவு போட்டி போட்டுக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் இருவருடைய விஷயத்தில் பொறாமை கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் எந்த விஷயத்தில் பொறாமையை அனுமதித்தார்களோ அந்த விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் பொறாமை கொள்கிறோம். எதில் நமக்கு அனுமதி இருக்கிறதோ அதில் நாம் பொறாமை கொள்வது கிடையாது. எதில் நமக்கு தடை வந்திருக்கிறதோ அதில் தான் நாம் பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு அனுமதிக்கப்பட்ட அம்சம் என்ன, ஒருவருடன் செல்வம் இருக்கிறது, அவர் அல்லாஹுடைய வழியில் அந்த செல்வத்தை செலவு செய்கிறார், அதை பார்த்து ஒருவன் பொறாமைப்படலாம். எப்படி, எனக்கும் இவ்வாறு செல்வம் இருந்தால் நானும் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வேனே என்று பொறாமைப்படலாம். இதற்கு அனுமதி இருக்கிறது. ஒருவரிடம் மார்க்க அறிவு இருக்கிறது, இல்ம் இருக்கிறது, அந்த இல்மின் மூலம் மக்களுக்கு பயனடைய செய்கிறார் என்றால் அதை பார்த்து ஒருவன் பொறாமைப்படலாம். எனக்கும் இவ்வாறு இல்ம் இருந்தால் நானும் அந்த இல்மை பிறருக்கு பயனடையக்கூடியதாக மாற்றுவேனே என்று பொறாமைப்படலாம். ஆனால் என் அருமை சகோதரர்களே, அப்படியெல்லாம் இன்று பொறாமை கொள்வது என்பது அரிதாகிவிட்டது. மாற்றமாக ஒருவனுடைய செல்வம் இருக்கிறது, அவன் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், அதுபோன்று எனக்கு செல்வம் இருந்தால் நானும் உலகத்தை அனுபவிப்பேன் என்றுதான் பொறாமை கொள்கிறானே தவிர, மார்க்கம் தடுக்கப்பட்ட இந்த பொறாமைதான் மக்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கிறதே தவிர அனுமதிக்கப்பட்ட பொறாமை கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இங்கு எதற்காக போட்டி போட்டு வந்தார்கள் என்று சொன்னால், சதக்காவில் தர்மத்தில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை முந்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த சிறந்த முன்மாதிரி மிக்க அந்த சமுதாயத்தில் நன்மையான விஷயங்களில் எப்படி ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள், அவர்களுடைய வறுமை அதற்கு தடையாக இருக்கவில்லை, அவர்களுடைய வாழ்க்கை வசதிகள் குறைவாக இருந்தன அது அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை. ஏன், அவர்கள் மறுமை இலட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை இலக்காக கொண்டு வாழ்ந்தவர்கள் என்பதுதான் அங்கு காணப்பட்ட மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருந்தது. அடுத்த நர்மையான சகோதரர்கள், இந்த செய்தியை கவனியுங்கள். அகமதிலே பதிவாக இருக்கிறது 265வது செய்தி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நாள் நானும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தோம். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனை ஓதியவர்களாக அவர்கள் தொழுகின்றார்கள். அவர்கள் குர்ஆனை ஓதுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யமடுத்தார்கள். அவர்கள் அந்த தொழுகையில் குர்ஆனை ஓதி அதன் பிறகு குர்ஆன் நிலையிலிருந்து குர்ஆனை ஓதி முடித்ததன் பிறகு அவர்கள் ருகூ செய்கிறார்கள். ருகூ செய்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் சுஜூதை செய்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் கேல் உமக்கு வழங்கப்படும். சுஜூதுல தொழுகையை வந்து அந்த அளவு அழகா தொழுது இருக்கிறாங்க. அந்த தொழுகை அல்லாஹ்வுடைய ரசூல் பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலோடு யார் யார் இருக்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீர் அல்லாஹ்விடம் கேல் உமக்கு வழங்கப்படும். அவங்க சுஜூதில் இருக்கிற சந்தர்ப்பமே சுஜூதில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு மத்தியில் என்ன சொல்றாங்க, அந்த இரண்டு தோழர்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் அல் குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கி அருளினானோ அதுபோன்று உங்களில் ஒருவர் குர்ஆனை ஓத விரும்பினால் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதட்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படி குர்ஆனை ஓதுறாங்களோ அதுபோன்று ஓதட்டும். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருளியது போன்று ஒருவர் ஓத விரும்பினால் அவர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓதுவதை போன்று ஓதட்டும் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியும் அவங்களுக்கு தெரியாது. இந்த செய்தி யார்கிட்ட சொல்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த நன்மாராயத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த வேகத்தில் அவசரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் அந்த இரவு நேரம் என்றும் பாராமல் அவங்களோட வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்கன்னா கதவை தட்டுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டி சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு இப்படி ஒரு நற்செய்தியை சொன்னாங்க. எப்படி? அதாவது அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளியது போன்று ஒரு ஓத விரும்புகிறார் என்றால் அவர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதட்டும் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, நாம் ஓதக்கூடிய அல் குர்ஆன் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா அங்கீகரிக்கப்படுதா நமக்கு தெரியாது. இந்த நபித்தோழருக்கு கிடைத்த நன்மாராயத்தை பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு நன்மாராயம் கிடைக்கிறது. இந்த செய்தியை எடுத்துட்டு அவசரமாக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கத் சபக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க இந்த நற்செய்தியை கொண்டு வரதுக்கு முன்னாலே இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வேகமா போறாங்க அந்த நன்மாராயத்தை அவங்களுக்கு சொல்றதுக்கு. ஆனால் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது உங்களை முந்தி விட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் இந்த நற்செய்தி என்னிடத்துல உங்களுக்கு முன்னாலே வந்து சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்றாங்க, அதாவது ஃபைன்னஹு சப்பாக்கும் பில் கைராத். அவர்கள் நன்மையிலே முந்தக்கூடியவர்கள். அவர்களை எவராலும் நன்மையில் முந்த முடியாது என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். அந்த இரு நபித்தோழர்களும் எதில் போட்டி போட்டார்கள் என்று சொன்னால், இன்னும் ஒரு நபித்தோழருடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதில் அந்த இருவரும் போட்டி போடுறாங்க. அந்த இருவரும் போட்டி போட்டு அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முந்தி விடுகிறார்கள். அப்ப இதில் நாம் பெற வேண்டிய எண்ணற்ற படிப்பினைகள். இன்று நாம் நமது சமுதாயத்தில் உள்ள கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், யாராவது ஒருவருக்கு ஒரு நன்மை நடந்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, அதை பொறுக்க முடியாது. அந்த நன்மையை அவரிடம் கொண்டு போய் சொல்வதற்கும் இவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்? அந்த நன்மை அவருக்கு நடப்பதே இவருக்கு விருப்பம் கிடையாது. நாங்க இங்க பாக்குறோமா இல்லையா, யாராவது ஒருவருடைய விஷயத்தில் புகழ்ந்து பேசிவிட்டால், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க உட்கார்ந்து அந்த சபையில் இல்லாத ஒருவரை பத்தி புகழ்ந்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்க இருப்பவங்க ஏதாவது அவருடைய குறையை சொல்வார்கள். இல்ல இல்ல, அவருக்கு இப்படி எல்லாம் குறை இருக்கிறது, அவரிடத்துல இப்படியான தவறெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இப்படி அந்த அவரிடம் இருக்கக்கூடிய நன்மையை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அவரிடம் உள்ள அந்த பிழையை எப்படியாவது குறைகளை சொல்லி அந்த நன்மையை மறைத்து விட வேண்டும், இல்லாமலாக்கி விட வேண்டும். இன்று இந்த பலவீனம் நமக்கு மத்தியில் பரவலாக காணப்படுகிறது. அப்ப ஒருவருக்கு உள்ள நன்மையான விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் நமக்கு மத்தியில் பொறாமை. அதே போன்று ஒருவரை பற்றி நல்லதை சொல்லிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, அதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. இப்படியான மன நோய்களால் நாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் நமக்கு எதை படிப்பினையாக புகட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த உள்ளங்கள் எவ்வளவு தூய்மையான உள்ளங்களாக இருந்தன, எப்படியெல்லாம் சகோதர முஸ்லிம்களுக்கு நன்மையை விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் புகழ்ந்து சொல்லும் போது நினைச்சு பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட சிறந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்களா? சஹாபாக்களுடைய சிறப்புல அவங்கதான் முன்னோடி. அவங்க பொறாமப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் இவரை பற்றி இப்படி சொல்றாங்களே, நம்மை பற்றி இப்படி சொல்லலே. ரசூலுல்லாஹ் இந்த ஒரு நபித்தோழர், அவங்க யாரு? ஆடுகளை மேய்த்துக் கொண்டது ஒரு சிறுவராக இருக்கிறார். அவர் தான் அப்துல்லா இப்னு மசூத். அவங்க மிகப்பெரும் ஒரு சஹாபி, பிறகு மாறுகிறார் அவருடைய இல்மின் மூலமாக, அவருடைய பேணுதலின் மூலமாக. சுபஹானல்லாஹ். அப்ப அந்த இரண்டு நபித்தோழர் எப்படி யோசிக்கல, நாம் யோசிப்பதை போன்று யோசிக்கல. எப்படி ரசூலுல்லாஹ் எம்மை பற்றி இப்படி புகழ்ந்து சொல்லாம இவரை பற்றி இப்படி புகழ்ந்து சொல்லிட்டாங்களே, இந்த செய்தியை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களா? இல்ல, அவங்க சுபஹானல்லாஹ் தூய்மையான உள்ளத்தோடு, அது அவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கும் என்ற அடிப்படையில் இவ்வளவு வேகமாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க. யார் அவங்க ரெண்டு பேரும்? ரசூலுல்லாஹ்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்த நபித்தோழர்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறேன், உமர் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறேன். சஹாபாக்கள் அனைவரும் சிறந்த நபித்தோழர்கள் என்றால் முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நபித்தோழர்கள். நாம் போய் இந்த ஒரு இன்னொரு நபித்தோழர் இப்படி சொல்றதான யோசிக்கல, அவங்க அந்த சிறப்பை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப எவ்வளவு சிறந்த முன்மாதிரிகள். அப்ப இது தூய்மையான உள்ளம் ஒருவரிடம் இருந்தால்தான் இது சாத்தியமாகும். தூய்மையான உள்ளம், அல்லாஹுடைய திருப்பொருத்தம், அல்லாஹுடைய திருப்தி, மறுமையின் வெற்றி, இவைகளை நோக்கமாக கொண்ட உள்ளங்களுக்கு தான் இது சாத்தியம். அப்ப எனவே அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளங்களாக எமது உள்ளங்களை நாம் மாற்ற வேண்டும். அவர்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இவ்வாறான உயரிய பண்புகள் ஊடாகத்தான் அந்த சிறப்புகளை அவர்கள் அடைந்து கொண்டார்கள், பெற்றுக் கொண்டார்கள். அடுத்த அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த படிப்பினைக்குரிய நிகழ்வுகளில் அடுத்த நிகழ்வை பாருங்க. புகாரியில 4640 செய்தி. இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு நாள், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்படி அந்த வாக்குவாதம் நடந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வார்த்தைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுத்தி விடுது. அவங்க சொன்ன சில வார்த்தைகள் அவர்களை கோபப்படுத்தி விடுகிறது. அப்ப என்ன செய்யறாங்கடா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல கோபப்பட்டவர்களாக அந்த இடத்திலிருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க திரும்பி வெளியேறி செல்கிறார்கள். அந்த இடத்தை விட்டு வெளியேறி போறாங்க. அப்படி செல்கின்ற போது சுபஹானல்லாஹ், அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபத்தபஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அவங்களுக்கு பின்னாலே போறாங்க. உமர் ரலியல்லாஹு கோபப்பட்டு போறாங்க, அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுக்கு பின்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் கேட்கிறாங்க. என்னென்ன செஞ்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு வீட்டு வாசல் வரைக்கும் போறாங்க. அவங்களோட வீட்டு வாசல் வரைக்கும் போறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் என்ன செய்யறாங்கன்னா, வேகமாக கதவை அடைத்து விட்டார்கள். அவங்க வீட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க, வேகமாக கதவை அடைத்து விட்டார்கள். சுபஹானல்லாஹ். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தனது அந்த கீழாடையும் அப்படி தூக்கி பிடித்தவர்களாக அவங்க ஒரு பதட்டத்தில் வாராங்க. எங்க வாராங்கடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருக்கிறோம், அந்த சபைக்கு வாராங்க. அப்ப அந்த காட்சியை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. இவங்க அவங்க வரக்கூடிய அந்த அந்த நடை, அவங்க வரக்கூடிய அந்த தோரணை, அதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்மா சாஹிபுக்கும் ஹாதா, இதோ வருகிறார் உங்கள் தோழர், இவர் யாரோட வழக்காடி விட்டு வருகிறார். என்ன செய்யறாரு இவர், வழக்காடி விட்டு என்ன செய்கிறார், வருகின்றார் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்படி ஒன்று நடந்துட்டு நான் சொன்ன சில வார்த்தைகள் அவங்களை கோபப்படுத்தி விட்டது, நான் என்னை மன்னியுங்கள், என்ன மன்னிங்கள் நான் அவரிடம் கேட்டேன், அவர் என்னை மன்னிக்கவில்லை, மறுத்து விட்டார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூபக்கரை உம்மை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று மூணு தடவை ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஒரு ரிவாயத்தில் வருது. அப்ப இப்படி இந்த நிகழ்வின் போது சுபஹானல்லாஹ் பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அவருடைய வீட்டில் நிற்க முடியவில்லை. அவங்க வீட்டு வாயில மூடிட்டாங்க, அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் கோபப்படுத்தியது,
ஆனா அவர்களால வீட்டில் இருக்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்கடா, அவர்கள் உடனே கவலை அடைந்தவர்களாக, நான் இப்படி செய்து விட்டேனே. அபூபக்கர் ரலி அவர்கள் வந்து கேட்ட போது, நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று அவங்க கவலை அடைந்தவர்களாக உடனே எங்க வராங்க தெரியுமா? அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு அவர்கள் அவங்க உடனே அவங்களும் வராங்க. அப்படி வந்தவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் பார்த்தேன். யார் சொல்றாங்க? ஹதீஸ் அறிவிக்கூடிய அறிவிப்பாளர் அபூதர்தா ரலி அல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் பார்த்தேன், அந்த அவனுடைய முகத்தில் கோபம் தென்பட ஆரம்பிக்குது, கோபம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதை யாரு பாக்குறாங்க? அபூபக்கர் ரலி அல்லாஹு பார்த்தவுடன் சுபஹானல்லாஹ், அவங்க அப்படியே முழங்காலிட்டு அமர்ந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அப்படியே முழங்காலிட்டு அமர்ந்து விட்டார்கள். அமர்ந்து சொல்றாங்க, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீ சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் அல்லாஹுடைய ரசூலே, லஅன குந்து அவ்வலம், நான் தான் உமருக்கு அநியாயம் செய்தேன். அவங்க சொல்றாங்க, நான் தான் உமருக்கு அநியாயம் செய்தேன், நான் தான் உமரை கோபப்படுத்திய வார்த்தைகளை பேசினேன் அப்படி என்று சொல்லி அந்த இடத்துல யாருக்காக பேசுறாங்க? சுபஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு விஷயத்தில் கோபப்பட்டு விட கூடாது அப்படி என்பதற்காக அவர்கள் முழந்தாளிட்டவர்களாக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அமர்ந்து, யா ரசூலுல்லாஹ், நான் தான் கோபப்படுத்திய அவர்களை கோபப்படுத்தினேன், எனது வார்த்தைகள் தான் அவங்களை கோபப்படுத்தியது, அவங்க எதுவும் செய்யலன்ற மாதிரி சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். இந்த அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, அவங்க எப்படி கேட்கறாங்கடா, நபித்தோக பார்த்து கேட்கறாங்க, எனக்காக எனது தோழரை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா, எனக்காக எனது தோழரை விட்டுவிட மாட்டீர்களா? எல்லோரும் தோழர்கள், அங்க இருக்கக்கூடிய அனைவரும் அல்லாஹுடைய ரசூலுடைய தோழர்கள். எந்த தோழருக்காக அங்க பேசுறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக பேசுறாங்க. சொல்றாங்க, எனது தோழரை நீங்கள் எனக்காக விட்டுவிட மாட்டீர்களா என்று சொல்லிட்டு சொல்றாங்க. யா அய்யுஹன் நாஸ், மக்களே, மதீனால இப்ப நாங்க ஆட்சி அதிகாரத்துல செல்வாக்கோடு இருக்கிறோம். சொல்றாங்க, ஆரம்பத்தை நினைவு கூறுறாங்க, சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் உங்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டேன், நான் உங்கள் அனைவருக்கும் தூதர் என்று சொன்னேன், அப்போது நீங்கள் என்னை பொய்யாக்கினீர்கள். நீ என்ன செஞ்சீங்க? என்னை பொய்யாக்கினீர்கள். ஆனால் அபூபக்கர் தான் என்னை உண்மைப்படுத்தியவர். ரசூலுல்லாஹ் அந்த ஆரம்பத்தை, மக்காவுடைய ஆரம்ப காலத்தை நினைவு கூறுறாங்க. நினைவு கூர்ந்து சொல்றாங்க, உங்கள் அனைவரும் நான் தூதராக வந்து நான் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனைவரும் என்னை பொய்யர் என்று சொன்னீர்கள், என்னை பொய்யராக்கினீர்கள். ஆனால் அபூபக்கர் மாத்திரம் என்னை உண்மைப்படுத்தினார் ரலியல்லாஹு அன்ஹு. என் அருமை சகோதரர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபமா ஊதிய பஅதஹா, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்த ஒரு நோவினையும் நடக்கவில்லை. யாரும் அவங்கள நோவினை படுத்துவது போன்ற எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சுபஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, இந்த செய்தி நீங்க புகாரில 4640, புகாரில 3661 ஹதீஸ்ல சில சில வார்த்தை மாற்றங்களோட பார்க்கலாம். இந்த ஹதீஸ் என்ன படிப்பு எங்களுக்கு இருக்குது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த அவங்க பேசும் போது சில வார்த்தைகள் என்ன செய்யப்படுது, கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு அவங்களுக்கு கோபம் ஏற்படுது. கோபம் ஏற்பட்டவுடன் கோபித்தவர்களாக அந்த இடத்தை விட்டு வெளியேறாங்க. சுபஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் சிறப்புக்குரியவர், அவரை விட முந்தியவர் எல்லாம் பார்த்தாங்களா, அவருக்கு பின்னாலே போறாங்க. என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அவருக்கு பின்னாலே பின்தொடர்ந்து போகிறார். எந்த வரைக்கும்? அவர் வீடு வரைக்கும் போறார், வீட்டு வாயல் வரைக்கும் செல்கிறார். அவங்க வீட்டு கதவை மூடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க திரும்பி வராங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்களால் கொஞ்சம் நேரம் கூட அவருடைய வீட்டில் இருக்க முடியல. அதாவது ஒரு நாள் கூட அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அதை தாங்க முடியல. அந்த வெறுப்பை, அந்த உள்ளத்தில் அப்படியான அந்த பகைமையை, அந்த வெறுப்பை அவங்களால தாங்க முடியல. ஒரு சில மணி நேரங்கள் கூட தாங்க முடியவில்லை. இன்று நாங்கள் பல காலங்களாக, பல வருடங்களாக பேசாமல் குரோதங்களை, பகைமைகளை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் சுபஹானல்லாஹ், அந்த புனிதமான சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, ஒரு சில மணி நேரங்கள் கூட அவங்களால் அதை தாங்க முடியல, அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த உள்ளங்கள் வேதனைப்பட்டு விட்டது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்க என்ன செய்யறாங்க? இன்னொரு ரிவாயத்தை வருது, உமர் ரலியல்லாஹு முதலாவது எங்க போறாங்கன்னா அபூபக்கர் வீட்டுக்கு போறாங்க. எங்க போறாங்க? அபூபக்கர் வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் அவங்களோட வீட்டில் இல்லை, அவங்களோட வீட்டில் அவர்கள் இல்லை. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் அவங்க சபைக்கு வராங்க. என் அருமை சகோ. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் கோபத்தை பார்த்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு தெரியும், இது உமர் ரலியல்லாஹு விஷயத்தில் தான் ரசூலுல்லாஹ் கோபம் ஏற்படுது என்பது தெரிந்து உடனே என்ன செஞ்சாங்க, அவர்கள் மண்டியிட்டவர்களாக, யா ரசூலுல்லாஹ் நான் தான் தவறிழைத்தவன், நான் தான் தவறு செய்தவன், அவங்க எதுவும் தவறு செய்யல என்று சொல்லி சொல்றாங்கடா. அருமை சகோ, எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு சமுதாயம் அது, எப்படியெல்லாம் தனது சகோதரனை பாதுகாத்தார்கள், நினைச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு சமுதாயம் இது, எவ்வளவு படிப்பினைகள் இதில் இருக்குது. எனவே அன்புக்குரிய நறுமையான சகோதரர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எனக்காக எனது தோழரை விட்டுக் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட உள்ளம் புண்படும் மாதிரியாக யாரும் நடக்கல. ஆனா இன்று கவலை என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை எப்படியெல்லாம் இந்த ஷியாக்கள் திட்டுகிறார்கள் நீங்க எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் எனக்காக என்னுடைய தோழரை விடுங்கன்னு சொன்னாங்க, எனக்காக எனது தோழரை விடுங்க என்று சொன்ன தோழரை இந்த அநியாய கூட்டம் விடாமல் ஒவ்வொரு உரையிலும் ஹுதுபாவிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களை திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. குறைசிகளுடைய சிலைகள் என்று எப்படியெல்லாம் அவங்கள அந்த நபித்தோழரை, ஏனைய நபித்தோழர் கேவலப்படுத்த முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை சுபஹானல்லாஹ், அப்ப இவ்வளவு ஒரு முன்மாதி மிக்க படிப்பினைகள் இந்த நிகழ்விலே இருக்கிறது என்பதை நாம் இதன் மூடாக நாம் விளங்குகிறோம், நாம் விளங்க வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த சில நிகழ்வுகளில் அடுத்த ஒரு நிகழ்வை பாருங்கள். இதில் நமக்கு எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கின்றன. புகாரியில 7302 செய்தி, இப்போது அபி முலைகாண்டு சொல்லக்கூடிய ஒரு தாபி அவர்கள் இதை சொல்கிறார்கள். அதாவது பல நபித்தோழர்களை சந்தித்த ஒரு மூத்த ஒரு தாபி இவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த இரண்டு சிறந்தவர்கள், இந்த இரண்டு சிறந்தவங்களும் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொள்வதற்கு சிக்கிக்கொள்வதற்கு ஒரு நிலை உருவாகியது. ஒரு ஆபத்தில் அவங்க சிக்கிக்கொள்வதற்கு ஒரு நிலை சூழல் உருவாகியது என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லம்மா கதிம அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃத்து பனி தமீம், அதாவது பனு தமீம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர், பனு தமீம் தூதுக்குழு அவங்களுக்கு ஒரு தலைவரை நியமிக்குமாறு கேட்டு வராங்க. யார சொல்ல, எங்களுக்கு ஒரு தலைவரை நியமிங்க என்று கோரியவர்களாக வந்தார்கள். அப்ப அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் உமர் ரலியல்லாஹு அந்த சபையில் இருக்கிறாங்க. அபூபக்கர் உமர் அங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த இருவர்ல ஒருவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பனு முஜாஷி என்று சொல்லக்கூடிய பனு முஜாஷி என்ற கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ரைபுன் ஹாபிஸ் அத்தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தலைவராக நியமிக்கும்படி ஒருத்தர் செய்ய செய்யறான். அதுக்கு அடுத்ததாக, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வேறொருவர் காட்டுறாங்க, இவரை தலைவரா நியமிங்க யார சொல்லலான்னு. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் காட்டுறாங்க, யார சொல்ல அந்த பனு தமீம் கோத்திரத்திற்கு இவரை தலைவர் ஆக்குங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்ல இல்ல இவரை தலைவர் ஆக்குங்க, அவரை ஒருத்தர் சொல்றாங்க. ரெண்டு பேரும் மூத்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் அவங்க கருத்துக்கள் எடுப்பாங்க. அந்த ரெண்டு பேரும் ரெண்டு கருத்து சொல்றாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கடா, உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, நீங்க வந்து எனக்கு மாறு செய்வதான் விரும்புறீங்க, நான் ஒரு கருத்து சொல்றேன், அதுக்கு மாற்றமா நீங்க கருத்து சொல்வதான் விரும்புறீங்க, எனக்கு மாறு செய்வதான் நீங்க விரும்புறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லை, எனக்கு மாறு உங்களுடைய கருத்துக்கு மாறு செய்ய வேணும் என்ற ஒரு நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரோட குரலும் உயருது. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சபையில் ரெண்டு பேருடைய இருவருடைய குரலும் உயர்கின்றன. அப்படி உயர்ந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி என்ற வசனம். என் அருமை சகோதரர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்றா, மூமின்களே உங்களுடைய சப்தங்களை நீங்கள் நபியுடைய சப்தத்தை விட, நீங்கள் நபியுடைய குரலை விட உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள், உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்ற இந்த வசனம். வலா தஜஹரு என்று சொல்லி அதை தொடர்ந்து அந்த வசனம் செல்கிறது. கடைசியில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்னு சொன்னா, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய எனது நன்மைகள் அழிந்துவிடும் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். அப்ப சுபஹானல்லாஹ், இந்த வசனம் இறங்கியதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவங்களுடைய அந்த முறை, அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி அமைகிறது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க பேசுவாங்க என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்பாங்க, உமரே என்ன சொல்றீங்க திரும்ப சொல்லுங்க. அந்த அளவு அவங்களோட குரலை பணித்து அவங்களோட குரலை தாழ்த்தி அப்படிதான் பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப உமரே சொல்லுங்க கேட்கலன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குர்ஆன் வசனத்துக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு இந்த வசனத்தை எந்த அளவுக்கு செயல்படுத்தினாங்க என்பதை நீங்க புகாரில் ஒரு செய்தியை பார்க்கலாம். 470 செய்தி, சாயிப் இப்னு யஸீத் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு அவங்களோட ஆட்சி காலத்தில் சுபஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாங்க. நானும் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறேன். அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிது நபவியில் இருவர் வந்து சப்தமாக பேசிக் கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு இருவர் என்ன செய்யறாங்கன்னா, மஸ்ஜிது நபவியில் சப்தமாக அவங்களோட குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இருவரையும் உமர் ரலியல்லாஹு அழைக்கிறான். என்ன எனக்கு போய் சொன்னாங்க, அந்த இருவரையும் அழைத்து வாருங்கள், அந்த இருவரையும் அழைத்து வாருங்கள் என்று சொன்னாங்க. அந்த இருவரையும் போய் அழைத்து வந்தேன். அவங்க கேட்டாங்க, மன் அன்துமா, நீங்கள் இருவரும் யார், நீங்க இருவரும் எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நாம் மின் அஹ்லி தாயிஃப், நாம் தாயிஃபிலிருந்து வந்திருக்கிறோம். அவ ரசூல் அங்க சொல்றாங்க, லவ் குந்தும், உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லவ் குந்துமா மின் அஹ்லில் பலத், நீங்க மதீனா வாசிகளாக இருந்தால் உங்களுக்கு நான் செய்திருப்பது வேறு, உங்களை தண்டித்திருப்பேன். எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஸ்ஜிதில் நீங்கள் குரலை உயர்த்தியதற்காக, சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய குரல்களை உயர்த்தியதற்காக தண்டித்திருப்பேன் சொல்றாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனுடைய வசன இவங்களுடைய விஷயத்துல தான் இறங்கியது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு மஸ்ஜிது நபவியில் கூட அவர்கள் குரலை உயர்த்துவதை விரும்பவில்லை என்கின்ற அளவுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்திய ஒரு நபித்தோழர். சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, எப்படி குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார்கள். எனவே இந்த வசனங்கள் இறங்கியவுடன் அவர்கள் தங்களுடைய நிலை, தங்களுடைய அந்தஸ்து, அதையெல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு உடனே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இதே போன்று இந்த வசனம் இறங்கிய சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரியும், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூட சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய அண்டை வீட்டார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டுக்காரர் தான் யாரு, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதும் புகாரில் வர ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, எங்க சாபித் இப்னு கைஸை காணவில்லை, அவர் என்ன நோயுற்று இருக்கிறாரா, பல நாட்களாக காணவில்லை என்று சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கடா, சாத் இப்னு முஆத் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் வசனங்கள், அதாவது நபியுடைய குரலுக்கு முன்னால் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள், அப்படி உயர்த்துவது உங்களுடைய நன்மைகளை உங்களை அறியாமலே பாழ்படுத்திவிடும் என்ற குர்ஆன் வசனம், இந்த வசனம் இறங்கியுடன் அவர் வீட்டிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஏன், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் எனது குரலை நான் உயர்த்தி விட்டேன், அதனால் எனது நன்மைகள் அழிந்து விட்டேன், நான் நரகத்துக்குரியவன் என்று அழுது கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், சாதே, நீங்கள் அவரிடம் போய் சொல்லுங்கள், அவர் நரகத்துக்குரியவர் அல்ல, வஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று சொல்லுங்கள் என்ற ஒரு செய்தியை நாம் இந்த வசனத்தோடு தொடர்படுத்தி பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களை, சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரிகள் அவர்களுடைய வாழ்நாளில் இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனத்தை நாங்க எப்படி செயல்படுத்துறது, ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்ல, மரணிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட எமது குரலை உயர்த்தக்கூடாது என்றால் இந்த வசனத்தை நாம் எப்படி செயல்படுத்துவது, உமர் எப்படி செயல்படுத்தினாங்க என்பதை நாங்க பார்த்து, இதில் நாம் பெற வேண்டிய விஷயம் என்ன, அல்லாஹுடைய ரசூல் சொல்லிட்டாங்களா, அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, அல்லாஹுடைய தூதரின் கட்டளையா, அல்லாஹுடைய தூதர் தடுத்த விஷயமா, அல்லாஹுடைய தூதரின் வழிமுறையா, அதற்கு நான் கட்டுப்பட்டேன், அதற்கு நான் செவிசாய்த்தேன். இதுதான் அவங்களோட குரலை நாம் முந்தாமல் இருப்பது, குரலை உயர்த்தாமல் இருப்பது என்பது அதுதான். இன்று நாம் அந்த வசனத்துக்கு இப்படிதான் நாம் கட்டுப்பட வேண்டும். என்ன, அல்லாஹுடைய ரசூல் சொல்லிவிட்டார்களா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா, அல்லாஹுடைய தூதர் ஏறினார்களா, அல்லாஹுடைய தூதர் தடுத்தார்களா, இப்படித்தான் நாம் கட்டுப்படணும். இன்று நாம் அப்படி கட்டுப்படுறோமா, அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தைக்குரிய அந்த மதிப்பு நமது உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கிறோம் அந்த வார்த்தைக்கு, எவ்வளவு ஹதீஸ்களை பல தடவைகள் கேட்டும் நாங்கள் அதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம், அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் புறக்கணிக்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். ஏ, அல்லாஹுடைய ரசூலுக்கு உரிய அந்த கண்ணியம் அந்தஸ்து நமது உள்ளத்தில் உரிய முறையில் இல்லை. இந்த வசனத்துக்கு நாம் கட்டுப்படவில்லை என்பதுதான் பொருள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி எண்ணற்ற படிப்பினைகளை இந்த தோழர்களுடைய வாழ்நாளில் நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் அவருடைய வாழ்நாளில் பெறுகின்ற படிப்பினைக்குரிய செய்தி புகாரியுடைய 4005 செய்தி, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எனது மகளார் ஹப்சா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது அவருடைய கணவர் ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா அஸ்ஸஹமி ரலியல்லாஹு அவங்க மரணிச்சிடுறாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அருமை மகள் ஹப்சா ரலியல்லாஹு கணவர் மரணித்து விடுகிறார்கள். அவங்க விதவையாகிறாங்க. அப்ப அவங்களோட விதவையாக அவங்களோட இப்தா காலம், அவங்க பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் மரணிக்கிறாங்க. மதீனால மரணித்ததுக்கு பிறகு எனது தனது அருமை மகளை யாராவுக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வாரான் வந்து சொல்றாங்க அந்த நபித்தோழரிடம், எனது மகள் ஹப்சாவை நீங்கள் மனம் முடித்துக் கொள்கிறீர்களா, நீங்க விரும்பினா நான் உங்களுக்கு மனம் முடித்து தருகிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க, நான் எனது முடிவை உங்களுக்கு சொல்வதற்கு அவங்க ஒரு அவகாசம் கேட்டார்கள். சில நாட்கள் கழித்து சொல்கிறார்கள், எனக்கு இப்போது திருமணம் முடிப்பது போன்ற ஒரு யோசனை எனக்கு கிடையாது, இப்போது நான் திருமணம் முடிப்பதாக இல்லை என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு வரம் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, நீங்கள் விரும்பினால் ஹப்சாவை நான் உங்களுக்கு மனம் முடித்து தருகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து எதுவும் பேசவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள், எதுவுமே சொல்லாமல் இருக்கிறார்கள். ஆம் என்று சொல்லவும் இல்லை, இல்லை என்று சொல்லவும் இல்லை, இப்படி மௌனமாக இருக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உஸ்மானுடைய விஷயத்தில் ஏற்படுத்திய வருத்தத்தை விட எனக்கு ஒரு கூடுதலான வருத்தம் ஏற்பட்டது அபூபக்கருடைய விஷயத்தில் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா உஸ்மான் சொல்லிட்டார், ஒரு சில நாட்கள் கழித்து சொல்றார், எனக்கு இப்போது திருமணம் முடிப்பது போன்ற ஒரு யோசனை இல்லை என்று சொல்லிட்டார். ஆனா அபூபக்கர் எதுவுமே சொல்லல, ஆம் என்று சொல்லவும் இல்லை, இல்லை என்று சொல்லவும் இல்லை, மௌனமாக இருக்கிறான். அப்ப எனக்கு ஒரு கூடுதலான வருத்தம் ஏற்பட்டது என்று சொல்றான். அப்ப சில நாட்கள் கழிகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சாவை மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறான். அவங்க தனக்கு பெண் கேட்டார்கள். அப்ப நான் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு எனது மகளை மனம் முடித்துக் கொடுத்தேன். சுப்ஹானல்லாஹ், அவங்க சென்றது உஸ்மான் அபூபக்கர் அதோ நின்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க போகவே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கடா, பெண் கேட்டு ரசூலுல்லாஹ் மனம் முடிக்கிறார்கள். அப்ப இது முடியுது, அப்ப இந்த நிகழ்வு முடிகிறது. அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்திச்சு அதாவது சொல்றாங்க, நீங்க வந்து என்னிடம் சொன்னீங்க, ஒரு கோரிக்கை வச்சீங்க, என்ன ஹப்சாவை நீங்கள் மனம் முடித்துக் கொள்கிறீர்கள் கேட்டீங்க. அப்படி கேட்ட சந்தர்ப்பத்தில் நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லவில்லை, அது உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது வருத்தத்தை ஏற்படுத்திச்சான்னு கேட்கிறாங்க. உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது வருத்தத்தை ஏற்படுத்திச்சான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆம், எனது உள்ளத்தில் ஒரு கஷ்டத்தை வருத்தத்தை ஏற்படுத்தியது, நீங்க அப்படி நடந்து கொண்டதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்குரிய நியாயத்தை சொல்றாங்க. அதாவது நான் எதையும் சொல்லாமல் மௌனமாக இருந்தது, எனக்கு எனது அதாவது வார்த்தைகள் எந்த வார்த்தையும் பேசாமல் எது என்னை தடுத்ததென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் என்னிடம் ரகசியமாக சொல்லியிருந்தான் அவங்க ஹப்சாவை மனம் முடிப்பதாக. அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ரகசியம், அந்த இரகசியத்தை நான் வெளிப்படுத்துவதை விரும்பவில்லை, வெளிப்படுத்தினால் நான் குற்றவாளியாக விடுவேன், அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரகசியம். அது இரகசியம் என்ற காரணத்தால் தான் நான் அதாவது ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தேன், எனக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் முடியாத நீங்க அதற்குரிய காரணத்தை கேட்பீங்க, எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அது இரகசியம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரகசியம், எனக்கு ஆமான்னு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் மனம் முடிப்பதாக சொல்லிட்டாங்க, அவங்களால முந்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை முந்திய குற்றம் எனக்கு வந்துவிடும், எனவே நான் ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாத ஒரு நிர்பந்த நிலைக்கு ஏன் ஆளாகி என்று சொன்னா, இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு இரகசியம், அவங்க மனம் முடிப்பதாக சொல்லியிருந்தாங்க. வலவு தரகஹா, ரசூலுல்லாஹ் விட்டிருந்தால் நான் மனம் முடித்திருப்பேன், சொல்லாங்க விட்டுருந்தாங்கன்னா நான் முடித்திருப்பேன்னு சொல்றான். எனவே நறுமையான இந்த செய்தியை நீங்க எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு மனம் முடித்த பிறகு அவங்க அதோடு அதை விட்டுட்டு சும்மா இருக்கு, அவங்க விட்டு விடாமல் தனது சகோதரன் உமர் ரலியல்லாஹு உள்ளத்தில் ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கும், அவர் ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கும், அந்த வேதனை உணர்றாங்க. இதுதான் முக்கியமான இடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எனது நண்பன், எனது சகோதரன், அவனுடைய உள்ளத்தை நான் வேதனைப்படுத்துகின்ற விதத்தில் நான் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால், நான் அப்படி அவன் நடந்து கொண்டால், நான் அதை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. நான் அதற்காக என்ன ஒரு எதுவும் ஈகோ எதுவும் பார்க்கக்கூடாது. எனது நண்பனிடம், சகோதரன், நான் அதற்காக வருத்தத்தை தெரிவிப்பது என்பது எவ்வளவு பெரிய முன்மாதிரி என்று பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு விட சிறந்த சஹாபி, அவங்க வந்து சிறந்தவர்கள். என்ன செய்யறாங்க, உமருடைய உள்ளத்தில் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுத்தி இருக்கும், ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதற்காக வராங்க. வந்து சொல்றாங்க, உங்களுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுத்திச்சா. அவங்களும் வெளிப்படையாக பேசுறாங்க, போலியாக பேசலாம், வருத்தத்தை ஏற்படுத்திச்சு. நீங்க அப்படி நடந்து கொண்டது எனக்கு வருத்தத்தை உருவாக்கியது. அவங்களும் வெளிப்படையா பேசுறாங்க, போலியாக நடந்து கொள்ளல, போலியா நடக்கக்கூடாது. இந்த போலித்தன்மை என்பது என்ன செய்யாது, நட்பை பேணாது, சகோதரத்துவத்தை பேணாது. அப்ப எனவே அவங்க நியாயமான காரணத்தை சொன்னார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த முன்மாதிரிகள் நமது வாழ்வில் இருக்க வேண்டும். இந்த சகோதரத்துவத்தை பேணுவதில், நட்பை பேணுவதில் எல்லாம் இந்த முன்மாதிரிகள் மிக மிக அவசியமானது, இன்றியமையாது என்பதற்காகத்தான் இந்த முன்மாதிரிகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த சமுதாயம் ஒரு சிறப்புக்குரிய முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் இருவருடைய வாழ்நாளில் நடந்த அந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் தொடரில் அபூதாவுடைய ஒரு செய்தியை பாருங்க. 1331 செய்தி. ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வெளியேறி செல்கின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தொழுகின்றார்கள். அவங்க இரவு தொழுகையை தொழுகின்றார்கள். அந்த தொழுகை என்ன செய்யறாங்க, அவங்களோட குரலை பணி தாழ்த்தியவர்களாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். அவங்க தொழுகையில தங்களுடைய குரலை உயர்த்தியவர்களாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இருவரையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சந்தித்து கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கரே, நான் இப்படி நான் நீங்க தொழுது கொண்டிருக்கும் போது நான் சென்றேன். அப்படி சென்னும் போது நீங்க என்ன செய்யறீங்க, உங்களோட குரலை தாழ்த்தி குர்ஆனை ஓதிக்கொண்டு தொழுது கொண்டிருந்தீங்க அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அதாவது நான் யாரோடு உரையாடினேன் என்று சொன்னால் யாவற்றையும் செவியேற்கக்கூடிய ரப்போடு உரையாடினேன். அவன் யாவற்றையும் செவியேற்பவன். எனவே நான், அதாவது எனது குரலை தாழ்த்தி ஓதுவதையும் அவன் செவியேற்கக்கூடியவன். அதற்காகத்தான் நான் எனது குரலை தாழ்த்தி நான் குர்ஆனை ஓதினேன் என்று சொல்லி சொல்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் நீங்கள் தொழும் போது உங்களை கடந்து சென்றேன், நீங்கள் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி குரலை உயர்த்தி ஓதிக்கொண்டிருந்தீர்கள். அப்ப அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க, யார் சொல்லலாம், அதாவது சாதாரண தூக்கத்தில் உள்ளவர்களை எழுப்பி விடுவதற்கும் ஷைத்தானை விரட்டுவதற்கும் தான் நான் சப்தமாக ஓதினேன் சொல்றேன், சப்தமாக ஓதினேன். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு தோழர்களுக்கும் சொல்றாங்க, அபூபக்கரன் பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரே, உமது குரலை கொஞ்சம் உயர்த்துங்கள், நீங்க ஓதிய அந்த அளவை விட, சப்தத்தை விட உங்களுடைய குரலை இன்னும் கொஞ்சம் நீங்க உயர்த்துங்க சொல்றாங்க. அதே போன்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமரே, உமது குரலை கொஞ்சம் தாழ்த்துங்கள், உங்களுடைய குரலை நீங்க உயர்த்ததை கொஞ்சம் தாழ்த்துங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு நபித்தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இரண்டு நபித்தோர்களுடைய வாழ்வில் எண்ணற்ற முன்மாதிரிகள், நிறைய முன்மாதிரிகள். அந்த முன்மாதிரிகளில் அடுத்ததாக நாம் உங்களுக்கு சொல்ல போகின்ற முன்மாதிரி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தோடு நடந்த சில நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளில் இந்த இரண்டு நபித்தோழர்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட புகாரியுடைய செய்தி 3668 செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிவிட்டார்கள், அவங்க மௌத் ஆகிவிட்டார்கள். இந்த செய்தி மதீனாவை இருளடைய செய்தது, சஹாபாக்களை மிகவும் கவலைக்குள் ஆழ்த்தியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி அவங்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. அவங்க சுன்ஹன் சொல்லக்கூடிய அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி அவங்களுக்கு போய் சேருது. ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்க மஸ்ஜித் நபவியில மக்களுக்கு எப்படி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் சத்தியம் விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை, அவங்க மரணிக்கவில்லை என்று சொல்றாங்க. மரணிக்கவே மாட்டார்கள் என்று சொல்லவில்லை, மரணிக்கவில்லை என்று சொல்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அவங்க எட்டியவர்களாக வருகின்றார்கள். அவங்க யாரோடனும் பேசவில்லை, நேரடியாக ரசூலுல்லாஹி வீட்டுக்குள் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள் நுழைகிறாங்க. போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களோட அந்த புனிதமான அந்த உடல், பரக்கத்து பொருந்திய உடல் மூடப்பட்டிருக்கிறது. அந்த போர்வை அவங்க என்ன செய்யறாங்கன்னு அகற்றிவிட்டு, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு, திப்த ஹையன் வமையீதா, அதாவது நீங்கள் உயிருடன் இருக்கும் போது மனம் கமழ்ந்தது போன்று மரணித்த பிறகும் மனம் கமழ்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், அல்லாஹு தாலா ஒருவருக்கு இரண்டு மரணங்களை சுவைக்க செய்வதில்லை, அல்லாஹ் ஒருவருக்கு இரண்டு மௌத்துகளை கொடுப்பதில்லை என்று சொல்லிவிட்டு, அவங்க என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க என்பதை இந்த ரெண்டு செய்திகள் ஊடாக சொன்னாங்க. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், யாராவது ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய தலையை துண்டித்து விடுவேன் என்று சொல்லி உரை நிகழ்த்துகிறார்கள், சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, அவர்கள் வந்து அதன் பிறகு அல்லாஹுவை புகழ்ந்து போற்றி புகழ்ந்தவர்களாக சொன்னார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், மன் கான யஅபுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மௌத் மரணம் கிடையாது, அவனுக்கு அழிவே கிடையாது என்று சொல்லிவிட்டு ஓதிய குர்ஆன் வசனங்கள், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், நிச்சயமாக நபியே நீங்களும் மரணிப்பவர்கள் அவர்களும் மரணிப்பவர்கள். அடுத்து ஓதிய குர்ஆன் வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அதாவது முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வேறில்லை, அவர் மரணித்தாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு சென்று விடுவீர்கள் என்ற அந்த உஹதில் அருளப்பட்ட வசனத்தை ஓதினார்கள். நர்மையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய கையில் வாள் இருந்தது, அவர்களை அறியாமலே அந்த வாள் கீழே விழுகிறது, அவர்களும் அப்படியே கீழே சாய்ந்து விடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறு நொடியிலே என்ன முடிவு செய்கிறாங்கன்னு சொன்னா, தனது முடிவை உடனடியாக மாற்றினார்கள். அதாவது ஒரு சில நொடிகளில், அதாவது எனது கருத்து பிழையானது, அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள் என்று உடனே முடிவு செய்தார்கள், உடனே அதற்கு கட்டுப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் செல்வார்கள், இப்போது ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க, ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது, யாரிடம் தீர்வை தேடி செல்வது என்றால் குர்ஆனும் சுன்னாவும். அப்ப குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்ட உடன் அவர்கள் உடனே அதற்கு கட்டுப்பட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதிய மாத்திரத்தில் கட்டுப்பட்டாங்கன்னு சொன்னா, அப்ப இதிலிருந்து நாம் பெறுகின்ற முன்மாதிரி என்ன, நமது வாழ்வில் எப்படியான பிரச்சனைகள் முரண்பாடுகள் எது வந்தாலும் நமக்கு தீர்வு குர்ஆனும் சுன்னாவும், அதில் நிச்சயமாக நமக்கு தீர்வு இருக்கிறது. நமக்கு பிரச்சனை என்னவென்றால் நாம் அந்த தீர்வை பெறாமல் இருப்பதும், நாம் அதனுடைய தீர்வை தேடிச் செல்லாமல் இருப்பதும், நாம் அதற்கு செவிசாய்த்து கட்டுப்படாமல் இருப்பதும் தான் இன்றைய பெரிய முசீபத். சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி சமீஅனா வஅதானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம். நமது முசீபத் என்னவென்றால் சமீஅனா வஅசைனா, செவியேற்றோம் மாறு செய்தோம் என்றுதான் நாங்கள் சொல்றோம். அதான் முனாஃபிக்குகள் சொன்னது, முனாஃபிக்குகள் சொன்ன வார்த்தை அது. இன்று அதை இந்த முஸ்லீம் உம்மத் சொல்கின்ற காரணத்தால் நெருக்கடிகள். சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகள் சமீஅனா வஅதானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லியிருந்தால் நாமும் வெற்றிக்குரிய சமுதாயம், அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய சமுதாயம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி எண்ணற்ற முன்மாதிரிகள் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அந்த செய்தி, மௌத்து செய்தி கேள்விப்பட்டவுடன் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹுடைய தலைமையிலே புறப்பட்டு சென்ற அந்த படை மறுபடியும் மதீனாவுக்கு திரும்பி வருகிறது, மதீனாவுக்கு திரும்பி வருகிறது ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி கேள்விப்பட்டவுடன். அப்படி வந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹுடைய கருத்து, இன்னும் பல நபித்தோருடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த படையை இப்போது அனுப்பக்கூடாது, என ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க, இந்த மதீனாவுடைய நிலை பலப்படுத்தப்பட வேண்டும், இந்த மதீனாவில் உள்ள இந்த நிலைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டுதான் இந்த படை மறுபடியும் அனுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எதில் உறுதியா இருக்கிறாங்கடா, அதாவது இந்த மதீனா இந்த மதீனா வந்து பாலடைந்து போய் மதீனாவில் உள்ளவங்க எல்லாம் விலங்குகள் வந்து சாப்பிட்டாலும் விலங்குகள் உணவாக உட்கொண்டாலும் ரசூலுல்லாஹி எந்த படையை அனுப்பினார்களோ அந்த படையை நான் அனுப்பியே தீர்வேன் என்பதில் உறுதியாக இருந்தான். இது ரசூலுல்லாஹி செய்தது. உசாமா இப்னு ஸைத் தலைமையில் அந்த படையை அனுப்புவதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அப்படியே அந்த படையை அனுப்பினாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினான், அதை போன்று அல்லாஹ் அதன் பிறகு எனது உள்ளத்தையும் அந்த விஷயத்தில் விரிவாக்கினான் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இவர்களுடைய அந்த வாழ்க்கையில் எண்ணற்ற முன்மாதிரிகள் இந்த இரண்டு நபித்தோருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். மிகச்சிறந்த இரண்டு நபித்தோழர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு நபித்தோர்களுடைய ஈமானுக்கு சான்று பகன்ற ஒரு செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறார்கள், அதாவது ஒருவன் ஒரு மாட்டின் மீது ஏறி பயணித்தான், ஒரு மாட்டின் மீது ஏறி ஒருவன் பயணிக்கிறான். அப்படி பயணித்த சந்தர்ப்பத்தில் அந்த மாடு அவனை பார்த்து பேசியது. அவனை நோக்கி என்ன கேட்டது என்று சொன்னால், அதாவது நான் ஏறி பயணிப்பதற்காக நான் படைக்கப்படவில்லை, நான் விவசாயத்துக்காக இந்த பூமியை உழுவதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த மாடு பேசியது. அதை நானும் அபூபக்கரும் உமரும் அதை நம்பிக்கை கொண்டோம். சுபஹானல்லாஹ், அதை ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சபையில் அந்த ரெண்டு நபித்தோழரும் இருக்கவில்லை, அவங்க ரெண்டு பேரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இரு நபித்தோழரும் அந்த சபையில் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹும் நாம் இதை நம்பிக்கை கொண்டோம். அதே போன்று ஒரு ஓனாய் என்ன செய்வது, ஆட்டிடையிலிருந்து ஆட்டை பிடுங்கி செல்கிறது. அந்த இடையன் விரட்டி சென்று தனது ஆட்டை என்ன செய்கிறான், ஓனாயிடமிருந்து பிடித்துக் கொள்கிறான், கைப்பற்றுகிறான். அந்த ஓனாய் பேசியது, அதாவது அந்த உலகம் அழிக்கப்படுகின்ற அந்த நாளில் இந்த ஆடுகளுக்கு காவலர்கள் யார் இருக்கிறார்கள், அப்போது இவைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள், என்னிடமிருந்து காப்பவர்கள் யார் இருக்கிறார்கள், அது பேசியது. இதை நானும் அபூபக்கரும் உமரும் நம்பிக்கை கொண்டோம். அப்படி ஒரு ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் தான் அந்த இரண்டு நபித்தோழர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ஈமான் உடைய அந்த நபித்தோழர்களுடைய முன்மாதிரிகளை நாம் படிப்பினையாக பெற்று நமது வாழ்வை நாம் மாற்ற வேண்டும். அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த வழியில் பயணித்து வெற்றி பெற்றவர்கள். எனவே நாமும் அந்த வழியில் பயணித்து வெற்றி பெறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.